அதிபதியை ஆறாம்
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் நம்முடைய அச்சராகிய கிறிஸ்துவின் கிருபையும் அனைவருக்கும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நம்ம இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதற்காக நன்றிகளின் சோத்திரங்கள் நம்முடைய இரட்சர் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறார், நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விலாம் கேட்டுக்கிறாங்க, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வியூல கேள்விகள்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம பிரதர் வந்து எப்படி ரிப்ளை பண்ணுவார்னா, அவங்களுக்கு எப்படி பதில் கொடுப்பார்னா, வசனத்தின் படி இருந்துச்சுனா கிளியரா கொடுத்துருவார், தெளிவா கொடுத்துருவார். ஆனா சில விஷயங்கள் அவருக்கு டவுட்டா இருக்கும் பட்சத்துல, அல்லது சந்தேகத்துக்கு இடமான விஷயத்துல இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விஷயத்துல அவரு ஒரே பதில் கொடுப்பாரு. மிக முக்கியமான பதில் என்னன்னா, ஐ டோன்ட் நோ. இந்த பதில் கொடுத்துருவார். அப்படின்னு அர்த்தம், எனக்கு தெரியாது. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பார்க்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா வசனத்துக்கு மிஞ்சி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை நம்ம பண்ண முடியும், சொல்ல முடியும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு குணலட்சணம். இது நம்ம தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு தாட் எப்பவுமே மனதுல அந்த இருக்கு. ஏன்னா சில இடங்கள் சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் பேசிட்டோம் மெயின், இல்ல சில விஷயம் படிச்சிட்டோம் மெயின், நம்ம புதுவை எங்கெல்லாம் அவரும் தெரியுங்களா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி ஒரு வந்துருக்கும். அது வந்து அது ரொம்ப மோசமான ஒன்று. அதனாலதான் நம்ம அனைவரும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அனைவரும் யாருன்னா டீச்சர்ஸ் ஆஃப் பைபிள் கிடையாது இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பைபிள் இல்லைங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நம்ம அனைவரும் கற்றுக்கொண்டாலும் கூட நம்ம தாழ்மையான முறையில் தான் சமர்ப்பிக்கவே ரொம்பவே அவசியமா இருக்கு. சில நேரங்கள் இந்த விஷயத்தை குறிச்சு மேட்டிமே வர வாய்ப்பு இருக்கு. அப்படி மேட்டிமே வந்து என்ன ஒரு குணத்துக்கு கொண்டு போயிருந்தா அந்த ஒரு குணம் என்ன பண்ணா ரொம்ப மோசமான குணம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, பொசசிவ்னஸ் அந்த வார்த்தை அர்த்தம் என்னன்னா, அது ஒரு மோசமான குணம். அந்த குணம் இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் யோசிக்கிறது, நான் நினைக்கிறது, இந்த வேலையை நான் பண்ணா தான் கரெக்டா இருக்கும், நான் யோசிக்கிறதா ரைட், நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன பேசுறேன்னா அதான் ரைட் நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த குணத்துக்கு பேர் என்னன்னா பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய மனுஷன் தான், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சில விஷயம் புரிஞ்சுட்டோம்னா அதை நம்ம ஹம்பிளான முறையில் என்ன பண்ணணும்னா அதை சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை சில விஷயம் கிளியரா இருந்துச்சுன்னா எந்த டவுட் இல்லாத விஷயம் தாராளமா கேட்கலாம். ஆனா சில சந்தேகத்துக்கிடமான பகுதியில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை முன்வைக்கும் போது நம்ம தாழ்வுல அந்த முன்வைக்கும். அந்த வகையில நாம நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு படிக்கிறோம். அந்த வகையில ஹீப்ரூ ஸ்டடீஸ் உடைய செவன்த் சாப்டருக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். சோ செவன்த் சாப்டர் ஒரு மிக முக்கியமான சாப்டர், ஆனா ரொம்ப எளிமையான சாப்டர் தான். சோ இந்த சேப்டர்ல நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்முடைய ஆராய்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சோ நம்முடைய ஆராய்ச்சி போன வாரம் ஆறாம் அதிகாரத்தோட முடிஞ்சது. ஆறாம் அதிகாரம் முடிக்கும் பொழுது நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேன், அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ மீண்டும் அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஆறாம் அதிகாரம் முடிக்கும் போது என்ன சொல்லி முடிச்சோம் பாருங்க, வசனம் 20 படி
ஆறாம்
முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார்.
ஆமா, நமக்கு முன்னோடினவராக இயேசு மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் அதிகாரத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இங்க அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க ஏழாம் அதிகாரம் முழுக்க எங்கதான் பார்க்க போறோம்னா, இந்த ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துடைய அந்த விஷயத்தை விரிவா என்ன பண்றாருன்னா ஏழாம் அதிகாரத்துல அங்க பிரிக்கிறார். எப்படின்னா ஏழாம் அதிகாரத்தை மூணு பார்ட்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்னிலிருந்து பத்து வரை முதலாம் பாகம், பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு வரை இரண்டாம் பாகம், இருபத்தி ஐந்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய மூன்றாம் பாகமாக என்ன பண்ணலாம்னா அங்க பிரிக்கலாம். இந்த மூன்று பாகத்துல என்ன விஷயம் பேசிருக்கார் என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முடிவு பாத்தீங்களா, அந்த இருபதாம் வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா மூணு பாட்டா பிரிக்கலாம். இருபதாம் வசனத்தையே மூணு பாட்டா பிரிக்கலாம். அந்த மூணு பாட்டுல என்ன பண்றாருனா ஏழாம் அதிகாரத்துல விவரிச்சு என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. இப்ப பாருங்க, புரியும் பாருங்க, இப்ப இருபதாம் வசனம் படி. முதல் பகுதி இந்த மெல்கிசெதேக்கின் முறைமைனா என்ன என்பதுதான் ஒன்னு பத்து வரைக்கும் பேசிருக்க. ரெண்டாவது பார்ட் படி. வெறும் பிரதான ஆசாரியன் கிடையாது, நித்திய பிரதான ஆசாரியாம இயேசு. எப்படி நித்திய பிரதான ஆசாரியன், அந்த வார்த்தை எப்படி நித்திய, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுதான் பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டாவது பகுதியாக விவரிச்சு பேசுவார். மூன்றாவது பகுதி படிங்க. என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கார் என்று பார்க்கும்போது நமக்காக வருது. நமக்காக என்ன கேள்வி வரும், என்ன கேள்வினா எதுக்கு நமக்காக, நமக்காக என்ன போயிருக்கிறார்னா அந்த மகாபரிசுத்தலம் இல்லையா, அது மகாபரிசுல போயிருக்காரு, பரலோக்கு போயிருக்காரு அர்த்தம். எதுக்காக நமக்காக, இன்னொரு கேள்வி வரும், எதுக்கு நமக்காக, நமக்காக உள்ள போய் என்ன பண்ற. சோ இது மூணாவது விஷயம், இது மூணாவது பார்ட். இது கடைசி பகுதியாக ஏழாம் அதிகாரத்துல அவர் விவரிச்சு பேசுவார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னா பாக்குவோம் இல்லீங்களா. சீதாராம இந்த ஏழாம் அதிகாரத்துக்கு ஒரு அறிமுகம். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏழாம் அதிகாரத்தை முதல் பார்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். மெல்கிசெதேக்கு முறைமை, ஆக்சுவலி இந்த பாயிண்ட் அவர் எங்கிருந்து பேசிட்டு வராருன்னா ஐந்தாம் அதிகாரத்துல பேசிட்டு வரார் இல்லீங்களா. அஞ்சாம் அதிகாரத்துல அவர் பேசிட்டு வரும்போது தான் டக்கு என்ன ஆயிட்டாருன்னா டைவர்ட் ஆகிறார். வேற ஒரு பாயிண்ட் டைவர்ட் ஆகிறார். நீங்க பால் குடிக்கும் குழந்தைகளை போறது இருக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணும், பலமான ஆகாரத்தை சாப்பிடாது நீங்க வளரணும் அப்படி சொல்லி அந்த விஷயம் பேசுவார். ஏன் திடீர்னு மெல்கிசெதேக்கின் முறைமை பத்தி பேசிட்டு வரும்போது டக்கு டைவர்ட் பண்ணார்னா அது காரணம் ஜனம் ஏற்படுந்தாங்க மந்தமா இருந்தது நிமித்தம் இல்லீங்களா. சதா அந்த விஷயத்துல ஆறாம் அதிகாரத்துல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இப்ப மீண்டும் அந்த விட்ட விஷயத்தை ஏழாம் அதிகாரத்துல என்ன பண்றாருனா கண்டினியூ பண்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏழாம் அதிகாரத்துல முதல் பார்ட் முதல் பகுதியை பார்க்கலாம். இப்ப மெல்கிசெதேக்கின் முறைமைனா என்ன, இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ இந்த ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ண போனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பேசிருக்கிறாரோ அது மாத்திரம் தான் பார்க்க போறோம். அது பார்த்ததுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ண போறோம், கொஞ்ச நேரம் ஹீப்ரூ ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரப்போம் இல்லவா, வெளியே போயிட்டு நம்ம வரப்போம், வெளியே போய் சுத்தி பார்த்துச்சு அதுக்கப்புறம் மணிகள் என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம். இப்ப நாம என்ன பண்ணலாம்னா மெல்கிசெதேக்கின் முறைமை பத்தி பவுல் என்ன சொல்லியிருக்க அதை நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வரும் இல்லையா. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா நீங்க வசனம் வாசிக்க ஆரம்பிங்க ஏழாம் அதிகாரத்துல ஒன்றாம் இல்ல படி.
இந்த மெல்கிசெதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசெதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும்
அர்த்தமா பாத்துக்கலாம். அவரை பத்தி மெல்கிசெதேக்கின் முறைமையினை என்னன்னு சொல்றதுக்கு யார் இந்த மெல்கிசெதேக், அதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது ஏன் கொடுக்கிறாரு மெல்கிசெதேக்கின் முறைமைனா என்னன்னு டைரக்டா சொல்லாம சில அதை பத்தி சில தகவல்கள் என்ன பண்றாருன்னா கொடுக்கறாரு. இதுல ஏன் கொடுக்குறாருன்னு பாக்கலாம். அப்ப இவரை பத்தி என்ன படிக்கிறோம்னா இவர் சாலேமின் ராஜா, அட் தி சேம் டைம் இவர் யாராமா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய ஆசாரியனாக இருந்தாராம். எப்போ பார்க்கலாம் இல்ல? அப்ப இவரு தேவனுடைய ஆசாரியன் பிளஸ் யாருன்னா ராஜா. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ராஜா வேற ஆசாரியன் வேற. ஆனா இவரு ரெண்டு வேலை ஒரே பார்த்துட்டா, ஒரு ராஜாவும் இருந்தாரு இன்னொன்னு ஆசாரியனாகவும் இருந்தார் என்று அவரை பத்தி இங்க பவுல் சொன்னார். அதே மாதிரி நம்ம இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர் என்று பார்க்கும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை என்ன பண்ணான், ஆசீர்வதித்தான். என்னன்னா இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர், ஆக்சுவலி அதான் எந்த காலத்துல வாழ்ந்தவர், வசனம் தெளிவர் கட்டி சொல்ல மாட்டேன்றீங்க, எந்த காலத்துல அதை சொல்ல மாட்டேன்றீங்க, ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்தவர். அப்போ ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்தவர் இத்தனைக்கு ஆபிரகாம் இவர் போய் என்ன இவர் பலிக்கு செய்து ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா போய் மீட் பண்ணி காணும். எப்போ எந்த சூழ்நிலையில ஆபிரகாம் வந்து தன்னுடைய லோத் என்ன முறையாகும், ஆபிரகாமுக்கு லோத்து என்ன ரிலேஷன்ஷிப், அண்ணன் மகன் அப்ப என்ன மகனா, அப்போ போயிட்டு என்னன்னா தன் மகன் லோத்தை புடிச்சிச்சிருவாங்க. அப்போ ஆபிரகாம் போயிட்டு தன் அந்த லோத்த ரெஸ்கியூ விடுவிச்சு கூட்டு வருவார், ராஜாக்குல வெற்றி கொண்டு வரும்போது இவர் வர பார்த்தவன் மெல்கிசேதேக் ராஜா ஆசாரி போயிட்டு வாங்க வாங்க சொல்லி அவர் என்ன பண்ணார், அவன் மெல்கிசேதேக் யார் ஆசீர்வதிக்கிறார் பாரு, எல்லா சகல உலகத்து எல்லா ஜனங்களாலும் ஆசீர்வதிக்க யார் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறான். அந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, இவரு போய் என்ன பண்றார், ஆசி வதிக்கிறார். இதான் கண்டிப்பா இல்லையா, இப்ப படிங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் வசனம், இவனுக்கு ஆபிரகாம் போய் என்ன பண்றாம, இவனுக்கு மெல்கி சிதை அவருக்கு வந்து எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறாரு. அதாவது மெல்கி சிதை அது வந்து என்ன பேராம, முதற் பேர். அப்ப முதற் பேர் என்ன அர்த்தம், ரெண்டாவது முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு பேர் என்ன, நீதி. அப்படி ராஜா என்ன செய்யக்கூடிய ராஜா, நீதி செய்யக்கூடிய ராஜாவாம். இவருடைய அரசாட்சியில நீதி இருக்குமாமா, அதே சமயத்துல இவருடைய ராஜ்யத்துல எது இருக்குமாவா, சமாதானம், சமாதானம் இருக்குமா. அதனாலதான் இந்த இவருடைய பேர் என்ன, சாலேமி ராஜா. இது பேரா கூட என்ன பண்ணலாமா அங்க இருக்கா. அப்ப இவர் ரெண்டு பேர் ஒண்ணு, நீதி ராஜா சமாதானத்தின் ராஜா. சாலேமி அர்த்தம் என்ன, சாலை சாலை அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதி பார்த்துருக்கீங்க, இங்கிலீஷ் எப்படி தெரியுங்க, சேலம் இருக்கும், சேலத்துக்கு போயிருக்கீங்க, சேலம் போயிருக்கீங்க, சேலம் ஒரு தமிழ் இங்கிலீஷ்ல உச்சரிப்பாங்க சாலை, அதான் சரியான உச்சரிப்பு சாலை, அது சேலம். இந்த வாரத்துக்கு என்ன அர்த்தம்னா சமாதானம் என்ன அர்த்தம், இப்ப நீங்க படிங்க என்பதற்கு அர்த்தமா. ஓகே, இப்ப மூன்றாம் வசனம் பாருங்க,
இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன்.
இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு, இவருக்கு வம்ச வரலாறு இல்லை, ஒரு மிக முக்கியமான முறைமைப்படி பார்த்தோம்னா ஆரோவின் முறைமையோட வித்தியாசமான ஆரோவின் முறைமையில என்ன ரூல்ஸ், ஏஜ் லிமிட் இருக்கு இல்லைங்களா, ஏஜ் லிமிட்னா வயசு வயது வரம்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லிமிட் போச்சுன்னா இவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரு வரணும், அவருடைய மகன். இப்படி வாழையடி வாழ என்ன பண்ணும், அந்த பொறுப்புல வரும். இது வந்து ஆரோனுடைய முறைமை லேவி கோத்திரமா இருக்கு இல்லையா. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையில அப்படி இல்லையாம, ஏன்னா இவர் இவர் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில இந்த ஆசாரியத்துவத்தை இவர் யாருக்கிட்டே பண்ணல, யார்கிட்ட இருந்து வாழல, இவர்கிட்ட இருந்து இவர் மகன்கள் மூலமாக என்ன அந்த முறைமை போகல. அதான் சொல்ல வராது, இவருக்கு வம்ச வரலாறு இல்ல, ஏன்னா லேவி கோத்திரத்துல வம்ச வரலாறு இருக்கு. ஆரோன் கிட்ட இருந்த ஆரோன் மகன் அப்படி வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் மெல்கிசேதேக்கின் முறையில இல்லையா, அத சொல்ற வம்ச வரலாறு இல்லாததன்.
இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவன் முடிவுடையவனாயிராமல்,
அதான் என்ன சொல்ல போறாங்க, இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. இந்த ஒரு முறைமையில என்ன இல்லைங்க, ஏஜ் லிமிட் வயது வளர்ந்து இல்லை என்றைக்கும் இவர் ஆசிரியர்களாக என்ன சொல்லலாம், இருக்கலாம். இதான் சொல்ல வர. அப்புறம் படிங்க,
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான்.
என்றென்றைக்கும் ஆசாரியனாக மெல்கிசேதேக்கின் முறையின்படி யார் இருக்கிறார், மெல்கிசேதேக் அந்த என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். இப்படி சொல்லிட்டு பாருங்க, ஒரு மிக முக்கியமான விஷயம் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாம் பத்தி பேசுறாரு. நீங்க படி,
இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான்
பாருங்க, இவன் எவ்வளவு பெரியவனாய், எவ்வளவு பெரியவன், எந்த பெரியவன் பத்தி பேசிட்டாரு, எவ்வளவு பெரியவன் என்ன இருக்கும், எவ்வளவு பெரியவன் ஹைட்ட பத்தி பேசுறாரா, இல்ல எவ்வளவு பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு பெரியவன் தெரியுங்களா, என்ன என்ன பாயிண்ட் பேசுறாரு தெரியுங்களா, எல்லா உலகத்தின் ஜனங்களும் யார் ஆசிரியப்படுறான், ஆபிரகாம். ஆபிரகாம் தான் எல்லா ஜனத்துக்கும் இடம் பெரிய தகப்பனா இருக்கீங்க. ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு என்ன இருக்கும், திரளான ஜனங்களில் அவருடைய பிரேக் பிளான் சார்ட்ல எங்க வராரு ஆபிரகாம், சொல்லுங்க என்ன கோட் பேரு, அது பேரு என் என் கோட், அந்த என் கோட்ல சி சின்ன லெட்டர் சி சின்ன பிரமிட், அது என்னன்னா ஆபிரகாமை குறிக்கும் இல்லைங்களா. அப்போ அவ்வளவு பெரிய மனுஷன், ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட ஆபிரகாமே ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவரு எவ்வளவு பெரியவராக இருக்கணும், அதுதான் இங்க சொல்ல வர. யார சொல்றாருன்னா, மெல்கிசேதேக் ஆபிரகாமே பெரியவர் அப்படின்ற பிடிப்பான். மிக முக்கியமான சில விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வெளியே எல்லாம் குடி போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வரப்போம். சில பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரியவனா இருக்கிறா என்று பாருங்க. அப்புறம் படிங்க, போயிட்டு
அவர்களுடைய
பெரியவன் பெரியவன் என்ன பண்ணுவான், குழந்தைய ஆசீர்வதிப்பான். அது மாதிரி சொல்றாரு, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு டவுட்டே இல்லை. அப்போ இதான் ஏன் பேசிட்டு வர்றாரு இல்லைங்களா, ஏன் பேசிட்டு வர்றாரு நீங்க பாருங்க. இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரே பாயிண்ட் அப்போஸ் ஒரு போக்கஸ் மெல்கிசேதேக்கின் முறைமைனா இதுதான். இது வந்து லேவி கோத்திரத்துடைய முறைமை கிடையாது, ஆரோனுடைய முறைமை கிடையாது, மெல்கிசேதேக்கின் முறைமையில ஏஜ் லிமிட் கிடையாது, உயிர் ஒருத்தர் தான் என்றக்கூடிய ஆசாரியன். இதெல்லாம் என்னன்னா மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்னன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விவரங்கள் என்ன சொல்லிட்டு வரோம் இல்லையா. இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, முதல் பாட்டை க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், வெளியே போயிட்டு வரலாமா, பின்னா வெளியே போயிட்டு வரலாம், எங்கன்னா வெளியில இருக்குல்ல இல்லைங்களா. இப்போ பவுல் பேசாத விஷயங்கள் அவர் கொடுத்த சில க்ளூஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போனா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, யார் இந்த மெல்கி ஜெதேக், இவரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு சில முயற்சிகள் என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். யார் இந்த மெல்கி ஜெதேக், இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மெல்கி ஜெதேக் ஐடியா இருக்குமா, சரி பாக்கலாம். அப்போ மெல்கி ஜெதேக் யார் இவரு, அதாவது பவுல் பேசல, பட் நாம யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா, நம்ம கையில மூணு தாட் இருக்கு, மூணு கருத்துகள் அங்க இருக்கு. ஆனா இன்னும் மூணு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, மூணு கன்ஃபார்மா சொல்ல மூணு கருத்து இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சோ இப்ப என்ன சொல்ல போறேன்னா, நான் மூணு கருத்துக்கள் நான் வந்து வெட்டேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, இதுதான் மெல்கி ஜெதேக்கா இருந்திருக்க வாய்ப்பு அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து வெட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எல்லாரும் இல்லைன்ற நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க அப்செக்ஷன் நாங்க தெரிவிக்கிறோம் அப்படி நீங்க என்ன பண்ணும், உங்க தரப்புல இருந்து என்ன பண்ணும், என்ன பண்ணும், தெரிவிக்கிறோம் இல்லைங்களா. இப்ப அப்செக்ஷன் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் ஸ்டடி பண்ண விஷயத்துல இருந்து மூணு பாயிண்ட், நம்முடைய வேத மாணவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூணு பாயிண்ட், அதனால எப்படி அவங்க சொல்றாங்க, இதனால இவர் தான் இவர் தான் இவர் தான் இவர் தான் இருந்திருக்க வாய்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ளூஸ் நம்ம என்ன வெறும் மூணே மூணு வசனம் தான் இந்த மெல்கி ஜெதேக் பத்தி இருக்கும். இப்ப நீங்க படிங்க ஆதியாகமம் 14 அதிகாரம் 18-19-20.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி ஜெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து,
பாருங்க மெல்கி ஜெதேக் இவர் என்ன கொண்டு வராராமா, அப்பமும் திராட்சை ரசமும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு க்ளூ, இது நீங்க மைண்ட்ல நோட் பண்ணிக்கோ. ஒரு விஷயம் உண்மை, ஆபிரகாம் பத்தி யார் தெரிஞ்சிருக்கலாம் அது மாத்திரம் ஒண்ணு இல்லையா. அதே போல மெல்கி சிதேக்கு பத்தி யார் தெரிஞ்சிருக்கு, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது. இப்ப நீங்க படிங்க,
உன் சத்ருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான்.
ஓகே, நீதியும் சமாதானம் செய்யக்கூடிய ஒரு ராஜா அப்படின்னு இவரை பத்தி சொல்றார். இன்னொரு மூன்றாவது குளூ போயிடலாம், மூன்றாம் வசனம் படிக்கும்.
இவன்
தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லையாம. இது ஒரு க்ளூ. அதுக்கப்புறம் அடுத்து படிங்க.
இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனா இராமல்.
இவனுக்கு உரிய நாட்களினுடைய ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க இல்ல எண்டு இல்லையாம், துவக்கமும் முடிவும் இல்லையாம் இல்லீங்க. சோ இது ஒரு மிக முக்கியமான க்ளூ. அடுத்து படிங்க.
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன்,
தேவனுடைய குமாரனுக்கு நிழலாக என்ற வார்த்தை இங்க பவுல் பயன்படுத்தும் இல்லீங்க. ஒப்பானவா என்ற வார்த்தை என்ன பண்ணிக்கிறார், பயன்படுத்திருக்க. அப்போ ஈக்குவல் இல்ல, ஒப்பானவனால் என்ன அவருக்கு சாகலையா, அவர் என்ன சாகவே இல்லையா? ஏன்னா படிக்க ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்ல, அத சாகலையாமா? அதனால்தான் அவர் என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருக்கிறார் என்று நம்ம படிக்கும். அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம சில க்ளூஸ வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா, வேற மாணவர்கள் மத்தியில் ஒரு மூணு தாக்கம் இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், அப்செக்ஷன் என்ன பண்ணும் கண்டிப்பா தெரிவிக்கும். முதல் பாயிண்ட், நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, யார் இந்த மெல்கிசெதேக் பார்க்கும் பொழுது இவங்க போயிட்டு யார்கிட்ட கேட்டுட்டாங்க, யூதர்கள் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாது, யூதர்கள் பெரிய வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா யூதர்களுக்கு? ஏன்னா பழைய ஏற்பாடு யாருக்கு இருக்கு, ஆதிகாரம் யாரு தோரா, தோரா யாருக்கு எழுதப்பட்டது, இஸ்ரேல், இஸ்ரேல். அப்ப இஸ்ரேல் கண்டிப்பா ஆதிகாரம் 14 அதிகாரம் படிச்சிருப்பான் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், ஏதோ கண்டிப்பா சில விஷயம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும் போது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க அருமையா சொல்றாங்க, ஓ அவர் இல்ல யாரு, அவர் இல்ல வேற யாரும் இல்லைங்க, அவர் நம்ம யாரு தெரியுங்களா, முதலாம் உலகத்துல வாழ்ந்தாரு பாத்தீங்களா, முதலாம் உலகத்துல வாழ்ந்த ஷேம், ஷேம் யாரு, ஷேம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம், இவருதான் முதலாம் உலகத்துல வாழ்ந்த மனுஷன், இவருடைய 98 வயசுல தான் ஜலப்பிரளயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 தண்ணி பூமியில இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவரு 100 வயசுல தான் அவருக்கு குமாரன் பிறக்கிறாரு. இப்ப 2 உலகம் ஆரம்பிச்சிருச்சு, 2 உலகம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட சில சந்ததிகள் போயிட்டு இவருடைய சந்ததிகள் யாவதான் ஆபிரகாம் வராது. ஆபிரகாம் வந்து வரும் பொழுது இவருக்கு என்ன வயசு தெரியுங்க, இப்போ அப்ப ஒரு வயசு ஆபிரகாம் காலத்துல யார் வாழ்ந்துட்டு இருந்தார்னா சேம் வாழ்ந்துட்டு இருந்தார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுங்க, நீங்க வீட்டுல போய் ஒரு சின்ன ஒர்க் பண்ணுங்க, ஹோம் ஒர்க் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோ பண்ணுங்க, அதாவது வீட்டுல போயிட்டு ஆதிகாரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் சொல்ற அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வேதாகம காலக்கணக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த பாடத்துல எப்படி நம்ம கணக்கு போட்டோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கணக்கு போட்டு பாருங்க. நீங்க கணக்கு போட்டு பார்த்து அடுத்ததால் நீங்க வந்து சரியா சொல்லணும். என்னன்னா ஆபிரகாம் காலத்துல சேமுக்கு என்ன வயசு இருந்திருக்கும், ஆபிரகாம் பிறக்கும் பொழுது சேமுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் நீங்க சொல்லுங்க சரிங்க. இப்ப பாருங்க எந்த அதிகாரம்னா, ஆதியாகமம் புத்தகத்துல 11 அதிகாரம், 11 அதிகாரத்துல நீங்க வசனம் 10 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, சேமுடைய வம்சத்த வரல 10 நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்படியே நீங்க படிச்சு அந்த அதிகாரம் முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆபிரகாம் வருவா. ஆனா 8 வயசுல சேம் இருக்கும் பொழுது ஆபிரகாம் பிறந்தார் என்ற ஒரு கணக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் நீங்க சொல்லணும் சொல்லுங்க. எப்படி கனெக்ட் பண்ணு தெரியுமா, அந்த கனெக்ட் பண்றதுலாம் தெரியுமா, கனெக்ட் பண்ற விதம் தெரியுமா, அந்த மெத்தட் தெரியுமா, தெரியனா தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வேதாகம கால கணக்கு சொல்லி கிளாஸ் பார்த்து ஞாபகம் இருக்கீங்களா, அப்படி ஞாபகம் இருக்கீங்களா, எங்க இருக்கணும், 53 கிளாஸ் வரும் பாத்தீங்களா, அது எப்படி கணக்கு ஈடுபடணும் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க கண்டு கண்டு பிடிச்சீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்களா சரிங்களா? நம்பலாமா? சரி பாரு, அடுத்த வாரம் நீங்க எத்தனை பேர் பாயிண்ட் வரேன் பாருங்க. சில விஷயம் பண்ணிக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அப்போ நிச்சயமா யாரும் இருக்க வாய்ப்பு சேம் தான். வேற யாரு மெல்கி ஜெபே அப்படி என்ன பண்றாங்கன்னா, அந்த யூதர்கள் மத்தியில அவங்க சொல்றாங்க. இதை நம்முடைய வேத மாணவர்கள சில பேர் நம்புறான், சில பேர் நம்புறான், சில பேர் நம்புறதில்ல. ஓகேங்களா? இதுதான் முதல் பாயிண்ட். யார் இந்த மெல்கி ஜெதே? இப்ப என்னுடைய பார்ட் ஓவர், இப்ப உங்களுடைய பார்ட் ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க, இது என்ன அப்செக்ஷன் தெரிவிக்கிறீங்க? சொல்லுங்க, இதுலதான் அப்செக்ஷன் இருக்குமா? இது
சொல்லுங்க,
இருக்கு இல்ல தகப்பன் தாய் இல்ல வம்ச வரலாறு இல்லையா? அப்போ யாருக்கு இருக்கு? சேமுக்கு. என்ன வருதுல டவுட் ஆயிருக்கு, இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணீங்க சொல்லிட்டு வேற ஏதாவது அப்செக்ஷன், வேற ஏதாவது அப்செக்ஷன் இருக்குங்களா? நான் சொன்ன க்ளூ சேர்ச்சு சொல்லுங்க. வேற ஏதாவது அப்செக்ஷன்? நான் சொன்ன க்ளூ சேர்ச்சு. அதனால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. வேற என்ன பண்ணாம சொல்லக்கூடிய சில அப்செக்ஷன். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் நேரம் கடந்து போயிடறேன். இந்த ரெண்டாவது பாயிண்ட் கூட கொஞ்சம் ரீசனபிளா வரக்கூடிய பாயிண்ட். ஆனா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா முதலாம் அது மாத்திரம் இல்ல, இந்த ஏனோ அவருக்கு மரணம் இல்லாதனால வசனத்தின் படி பார்க்கும்போது பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தை படி பார்க்கும்போது அவர் இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கிறார்னா ஏனோக்கு உலகத்துல இருக்கிறார். இவர் தான் மெல்கி ஜெபே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதர்ஸ் வந்து அங்க இருக்கிறார். ஓகே, இது வந்து பாயிண்ட் நச்சாச். இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆரம்பிக்குது, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுடைய விஷயம் சொல்லுங்க. ஏனோக்கு தகப்பன் இருக்கிறாரு. ஓகே, ஒரு அப்செக்ஷன். வேற ஏனோக்கு பிள்ளை இருக்கிறாங்க. ஆமா, ஓகே, இது ஒரு அப்செக்ஷன். ரெண்டாவது வேற சொல்லுங்க, வேற ஏதாவது அப்செக்ஷன்? துவக்கம் இருக்குது, முடிவு முடிவும் இல்ல. இது ஒரு அருமையான அப்செக்ஷன். வேற ஏதாவது சொல்லுங்க. அப்ப டிவைன் பிளான் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. டிவைன் பிளான் சொல்லுங்க. வேற ஏதாவது அப்செக்ஷன் சொல்ல முடியுமா? டிவைன் பிளான் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் அப்செக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் பிழைத்திருக்கிறார் அந்த வார்த்தை. அப்ப ஏனோக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். வேற ஏதாவது அப்செக்ஷன் சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு என்ன கேள்வி வந்துச்சா, இது என்னுடைய பர்சனல் கேள்வி, இவர் முற்பதாக வருவார சபை வாய்ப்பு வருவார் இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எடுத்துறாத எனக்கு அந்த கேள்வி. சோ இப்போ நாம இதோட சில அப்செக்ஷன் என்ன பண்ணலாம்னா சொல்ல முடியும். மூன்றாவது இருந்திருக்க வாய்ப்பு, இதற்கான மூன்றாவது தாட், இது கூட வேத மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பெரும்பான்மையாக விசுவாசிக்கப்படுகிற ஒரு விஷயம். பெரும்பான்மை தான் சொல்றேன், எல்லாம் புல் கிடையாது. ஏன் சொல்றேன்னா இதுக்கே கன்ஃபார்ம் இல்ல, ஆனா என்ன பெரும்பான்மையாக என்ன பண்றாங்கன்னா பிலீவ் பண்றோம். சோ இது என்ன அப்படி பார்த்தோம்னா, யார் இந்த மெல்கி ஜெதேக்க இருக்க வாய்ப்பு இருக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த க்ளூஸ்லாம் வச்சு என்ன சொல்றாருன்னா, இவர் நிச்சயமா ஆதாமுடைய வம்ச வரலாறுல வந்திருக்கவே வாய்ப்பு இல்லையா? வம்ச வரலாறு நிச்சயமா ஆதாமுடைய சந்ததியாகவே இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்னா, அவங்க பாவிகள், அவங்க எல்லாம் பாவிகள், ஆதரவானவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான். பார்க்கும்போது இவர் ஆதாமுடைய வம்ச வரலாறு வந்திருக்க வாய்ப்பு, தகப்பனும் தாயும் இல்லைன்னா ஆதாம் கண்டிப்பா என்ன இருக்கும், ஏன் மணிக்கலாம் அந்த மெல்கி சிதை எப்படி ஆதாம், புரியுதுங்களா? மெல்கி ஒருவேளை மெல்கி சிதை ஆதாமுடைய வம்ச வரலாறு வந்திருந்திருந்தார்னா யார் தகப்பன்? அங்க ஆதாமுடைய வம்ச வரிசையில வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப வேற யார் இது? ஒருவேளை பேர் வேற யாராவது சிருஷ்டி பண்ணாரா? இல்ல, அதுவும் கிடையாது. சோ யார இருக்க வாய்ப்பு இருக்கு? இதை நம்முடைய தேசம் என்ன சொல்ல வராங்கன்னா, பாருங்க, இவருக்கு வம்ச வரலாறு இல்ல, ஆயாவுடைய வம்ச வரலாறு இல்ல, ஆனா மிகவும் தேவத்துவருக்கு என்ன பவர் இருக்குன்னா என்ன ஆக முடியும், மனுஷனா மாறலாம். இப்ப ஒருத்தர் மனுஷனா மாறி இருக்காருமே, அவரை கூப்பிட்டு சார் உங்களுக்கு அம்மா அப்பா யாருன்னு கிட்டா அப்படின்னு சொல்லுவாரு? இல்ல, எனக்கு அம்மா அப்பா இல்லை. நீங்க எந்த வம்ச வரலாறு, நீங்க ஆதாம் இருந்து வரீங்களா? இல்ல. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். யாரா இருந்தா சொல்ல முடியும், யாரா இருந்தா சொல்ல முடியும். முடியும். அப்போ எந்த ஒரு விழுந்து போன மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. இது ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல மிகாயிரம் மெல்கி சிதைக்கு ஒரு வேலை வந்திருந்தாருன்னா அந்த மெல்கி சிதைக்கு இணையாம துவக்கம் இல்லாம முடிவும் இல்லை. எப்படி தெரியுங்களா? அந்த மெல்கி சிதை எனக்குரிய கேரக்டருக்கு இறப்பும் இல்லை, அப்புறம் மரணமும் இல்ல. புரிஞ்சுங்களா? யாரா இருந்தா குறிப்பிட்ட காலம் வேலை பண்ணிட்டு அவர் டக்குன்னு அங்க போயிருந்தார், ஆவியின் போயிருந்தார். மெல்கி சிதை தரப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பிறப்பும் இல்ல இழப்பும் இல்ல. இது ஒண்ணு கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்னத்தை கொண்டு வந்து ஆசீர்வச்சாராமா? திராட்சை ரசமும் பிளஸ் அப்பம். இந்த அப்பம் திராட்சை ரசம் கொடுக்கிறாருன்னா யாரும் லாபத்துக்கு வரும் நமக்கு? நிழலாக மெல்கி சிதை இருந்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. நிழல் என்று வரும்போது அர்த்தமே மாறும். ஆனா இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாருனா ஒப்பானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தார். இது மிக முக்கியமான பாயிண்ட். இரண்டாவது, ஆதாமுடைய வம்ச வரிசையில் யார் டாப் இருக்கிறார்னா ஆபிரகாம் விசுவாசிகள். அவருக்கும் மேலே ஒரு பெரியவர் இருக்கிறார்னா நிச்சயமாக இது ஒரு ஆதாமுடைய வம்ச வரிசையில் வந்திருக்க எந்த ஒரு மனுஷாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க அதான் பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் ஏழிலாசு பூமியில என்ன படிக்கணும்னா அந்த ஏழிலாசு எங்க போய் உட்கார்ந்தாமா ஆதரவா மடியில் உட்காந்து என்ன இருக்கும். ஆமா, ஆக்சுவலி ஆபரகம் மடி அந்த ஆபரகம் யாரு குறிக்கிறார்னா அவரால் எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆபரகம் முடிய சந்ததியில வரப்போறான்னு அர்த்தம் இல்ல. பாருங்க ஆபரகம் யார் யார் வரப்போறாங்கன்னா சபை கீழே முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் யாரு வரும் தெரியும் ஆபரகம் சந்ததியில யாரு கூட குறிக்கும்னா சபை கீழே முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் ஏழு கூட்டத்தில் அங்க போயிடுவான் அவங்களும் ஆபரகம் கேளம் கீழே இஸ்ரேல் வருவாங்க உலகத்தின் ஜனமே வருவாங்க ஒருவேளை இவர் நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜா, இவர் ராஜா நீதி செய்யக்கூடிய ராஜா. உலகத்துல நீதிமன்றம் இருக்காங்களா அந்த கோடி நீதிமா இல்ல? அப்ப நீதி செய்யறாருனா ஆதாமுடைய வம்சம் வரிசையில வர யாருன்னு தெரியும். அப்போ ஆனா பாருங்க இந்த பாயிண்ட் யாருக்கு கம்பேர் பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ராஜ்யம் தெரியுங்களா? அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அது புசிப்பும் குளிப்பும் அல்ல, நான் அது எப்படிப்பட்ட ராஜ்யமாவா? வசனம் ரோமர் 14:17 படி, ரோமர் 14:17
நீதியும்
சமாதானமும் சங்கீதத்துல படிச்சு பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க வசனம். நீதியும் சமாதானம் என்ன பண்றீங்க? ஒன்றே ஒன்று மொத்தம் செய்யுமா பாத்துருக்கீங்க மிகப்பெரிய விஷயம். நீதியும் சமாதானம் ஒன்றே ஒன்று மொத்தம் செய்யும்னா அது என்ன அர்த்தம் பார்க்கலாம் சரிங்களா? அப்போ இந்த நீதி அது யாருக்கு இருக்காங்க? மெல்கி சிதே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மெலேக் கூட்டல் ஜெதே. இந்த வார்த்தையை பிரிச்சு பாத்தீங்கன்னா மெலேக் கூட்டல் ஜெதே. மெலேக் என்ற வார்த்தைக்கு என்ன கிங்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். உதாரணமா அபி மெலே கேள்விப்பட்டீங்களா? அபி மெலேக் அர்த்தம் மெலேக்னா ராஜான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜெதே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரைச்சியஸ்னஸ் நீதி என்ற அர்த்தம். சாலையம் ராஜா, சாலையம் குறித்து சமாதானம், சமாதானத்தின் ராஜ்யம். அப்போ இப்படியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது இயேசு கிறிஸ்துடைய பழைய நிலைமை மிகாயல். ஏன்னா மிகாயலுக்கு என்ன பவர் இருக்கு? அவரு பழைய பாஸ் வந்திருக்காரு இல்ல மிகாயல் வந்திருக்காரு. ஒரு முறை நீங்க இயேசு சொல்லுவார் ஞாபகம் இருக்குங்களா? நீ வந்து இந்த ஆபரகாமோட பெரியவா கேப்பாரு பாத்தீங்களா? யாரு கேப்பா? யாரு கேப்பா? இஸ்ரேலர் கேப்பான் இல்லீங்க? இஸ்ரேலர் கேப்பான் இயேசு அப்பா நீ வந்து எங்க பிதாவோட பெரியவா ஆபரகாமோட அவன இயேசு சொல்லுவார். ஆமா, ஆபரகாமின் நாளை காண ஆசையா இருந்தா கண்டு கல்வி கூர்ந்தான். அப்படி கூட ஆபரகாம் யார மீட் பண்ணிக்காரு? இயேசுவா பழைய ஏற்பாட்டுல மீட் பண்ணிட்டான். அப்ப இதான் சொல்றாங்க. அப்போ மிகாயல் யார் தான்? அவர் தான் நிச்சயம் என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவர் மெல்கி ஜெதேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கூட பாக்கலாம். உதாரணமா நம்ம பேசிக் கிளாஸ்ல படிக்கிற போல இந்த கிரேட் பிரமிட் கீசா அதை கட்டினவர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லி படிச்சோம்னா மெல்கி ஜெதேக். நல்ல ஞாபகம் இருக்குங்களா? அந்த கிரேட் பிரமிடைய கல்க அந்த மூலைக்கருடைய வெயிட் என்ன தெரியல இல்லையா? அது ரொம்ப பெரிய வீட் இல்ல பெரிய வீட். அது ஒருத்தர் கட்டணும்னா கண்டிப்பா விழுந்து போன மனுஷன் முடியாது, கட்ட முடியாது. ஒருவேளை சிம்சோர் மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்தா என்ன பண்ணலாம்? சிம்சோர் மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா கட்டலாம். ஆனா பைபிள் சிம்சோர் மாத்திரம் நம்ம விஷயம் பாக்குறோம். அது கூட அவரு சொந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது, மாறாத யாரு ஸ்ட்ரென்த்? தேவனுடைய பரிசுத்தாவியுடைய பரிசுத்தாவியோட இறங்கும் பொழுது அப்புறம் இருக்கணும் போயிட்டு என்ன பண்ணுவாரு? போயிட்டு அடிச்சு கொள்ளுவார். என்ன பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணிடுவார். அது மாதிரி இந்த ஒரு ஆரம்ப முறைமையில எந்த ஒரு போர்ண பொருள் உண்டாகலையாம. அதனால தேவன் இன்னொரு முறைமைய கொண்டு வராது. அது மெல்கிசேதேக்கு முறைமை. அப்படி ஆரம்ப முறைமை எங்க இருந்துச்சுன்னா நாளை பிரமாணம் வந்து கொண்டு வந்துச்சு. அப்ப என்ன சொல்றா தெரியுமா பாருங்க, இந்த யூத் அந்த எவ்வளவு ஜனங்களுக்கு செக் இருக்கிறாரு பாருங்க. என்ன செக் இருக்கிறாருன்னா அந்த ஆசாரிய முறைமையே மாற்றப்பட்டிருச்சுன்னா அந்த ஆசாரிய முறைமை கொண்டு வந்த நியாயபரமான குறை தெரியுமா யூஸ்லெஸ் 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 வேஸ்ட் வேஸ்ட் படி அது படிச்சுட்டு இந்த வசன படிக்கும்போது எப்படி ஜனங்க எப்படி எப்படி இருக்கிறாங்க எப்படி உண்மை எப்ப ஆச்சரியம் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அது விட்டுருங்க அப்படி சொன்னா கண்டிப்பா கோவம்.
ஒருவனாகிலும்
என்ன விளங்குது ஆசாரிய முறைமை அது இல்ல அது மாற்றப்பட்டுச்சு. அப்ப இது மாற்றப்பட்டு நாயப்பரமே மாற்றப்பட்டுச்சு. இதோட பெஸ்ட் எதுனா இதுதான். இந்த ஆசாரிய முறைமையில ஒரு பூர்ண பொருள் கிடைக்கலையாம. ஆனா இந்த பூர்ண பொருள் எங்க இருந்து கிடைக்குதுன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையில கிடைக்குதாம. இந்த முறைமை பொருள் யார் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஏன்னா இந்த முறைமையில யார் வரலாம்னா யூதா கோத்திரம் எந்த கோத்திரம் என்ன இல்ல சொல்ல இந்த கோத்திரம் இருக்கலாம் சொந்தப்படி இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம். அதனால நாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா இயேசு பிரதான ஆசாரியன் கிடையாது. ஆனா இந்த முறைமையின் படி பார்த்தா அவர் யாரு பிரதான ஆசாரி. இதான் சொல்ல இப்படி படி
அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராக
பாத்தீங்களா அவர் நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல்
நீர் மெய்மை சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக
நித்திய பிரதான ஆசாரியர் என்ற பாயிண்ட கொண்டு வரார். எதுக்கு பாருங்க நீங்க இனிமேல் 18 எப்படி படிக்கணும்னா 18-19 சேர்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் 20-21-22 சேர்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் 23-24 படிக்கணும். ஒரு பக்கத்துல முந்தின கட்டளை நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தாமா பலவீனம் உள்ளதும் யூஸ்லெஸ்ஸா இருந்தாம். அதான் தமிழ் பார்த்து பையன் நட்டுறது இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல யூஸ்லெஸ். யார் சொல்றாங்க யூஸ்லெஸ் யார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க யூஸ்லெஸ். உங்க பையனை யூஸ்லெஸ் சொல்லிருக்கீங்களா? உங்க பையனை யூஸ்லெஸ் சொல்லிருக்கீங்களா? யூஸ்லெஸ் என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? யூஸ்லெஸ்
என்ன
சொல்லிருக்கீங்களா பசங்க? வேஸ்ட் சொல்லிருக்கீங்களா? அதான் அதான் அர்த்தம். நியாயப்பிரமாணம் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் நியாயப்பிரமாணம் யூஸ்லெஸ். நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் வேஸ்டா? அப்ப ஏன் வேஸ்ட்ன்றாரு? ஏன் யூஸ்லெஸ் காரணம் சொல்ல பாருங்க. நியாயப்பிரமாணம் அது பாருங்க பயனற்ற நிமித்தம் மாற்றப்பட்டது என்னன்னு பாக்கலாம். அதுக்கான காரணம் என்ன சொல்லுவாருனா பலவீனமா இருந்துச்சான். என்னங்க பலவீனமா இருந்துச்சு? எது பலவீனமா இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் பலவீனமா இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல வீக் இருக்கா? அதான் வீக் பாயிண்டா இல்ல? நியாயப்பிரமான தலைவன் இல்லை. எது தலைவன் தெரியலையா? நியாயப்பிரமா சுத்தமானதா, அது எல்லாம் பக்காவா இருக்குது. ஆனா இதை யாருக்கு கொடுத்தாருன்னா அவனா ரோமர் புஸ்தகம் நீங்க படிச்சு பாருங்க. ரோமர் 8 3 வசனம் படி.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் படியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை
மாத்திரமாசி.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த
மாம்சத்தினாலே பலவீனம், இஸ்ரேல் ஜனமே பலவீனமானோம், அவங்கிட்ட போய் சுத்தமா பரிபூர்ணமான ஒரு கட்டளை கொடுத்தோம்னா என்னாச்சும் நிறைவேற்ற முடியல. அதனால நியாயப்பிரமா என்ன யூஸ்லெஸ் போச்சுன்றான். இப்ப ஆண்டி அதர் ஹேண்ட் வரும்போது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா 19 படிங்க. ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை எங்க இந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் வரும்போது என்னன்னா அந்த ஒன்றையும் பூர்ணப்படுத்துகிற இன்னொரு காமம். அது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. ஒரு பாயிண்ட் பேசுறார், என்னமோ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத விஷயத்த இன்னொரு என்ன பண்ண போடாமா செய்ய போடலாமா, அது அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. அது எதுன்னு தெரியல, ஆனா பாக்கலாம். அது பாருங்க, வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது எது தெரியல. என்னமோ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத என்ன பண்ண போதாமா இன்னொன்னு வந்து செய்ய போகுதாமா அது என்ன தெரியல. ஏன் தெரியல, அதை பத்தி அடுத்த அதிகாரம் தான் பேசுறாரு. சின்ன பார்க்க போறதுல நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். இப்ப நீங்க படிச்சுட்டு வாங்க. இப்போ
அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில்
ஆமா அது வரும் என்ற நம்பிக்கையினாலே என்ன பண்றோமாமா நாம தேவன்கிட்ட போயிட்டு சேர்றோம். என்ன விஷயம் பேசுறா தெரியுங்களா, இந்த வசனத்துடைய அர்த்தத்தை தான் 8 அதிகாரத்துல தெளிவா பேசுறான். அடுத்த வாரம் என்ன பண்ண போனா பார்க்க போறோம் இல்லையா. இப்போ ஆனா ஒரு விஷயம் உண்மை, அந்த பூர்ண பொருள் இன்னொரு மூலமா வரப்போது அது வரும் என்ற நம்பிக்கையினாலே நாம் தேவன் கிட்ட போயிட்டு சேர்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ நீங்க 20 வாசிங்க. ஒரு பக்கம் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார் என்ன அர்த்தம், ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார் என்ன தெரியுமா, கன்ஃபார்ம் இல்லைங்களா. அவன் ஏன் கன்ஃபார்ம் இல்ல, ஏன்னா ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் யாரு வருவா, அதுக்கப்புறம் யாரு வருவா மகன் வருவார், மகனுக்கு அப்புறம் யாரு வருவா அழுத்தெடுத்து வருவாங்கல்ல. ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள் இவர் யாரு, இயேசு கிறிஸ்து.
நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார்.
இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியர் இருக்கார் என்று ஆணைத்தாராமதே. அப்போ இவர் என்றென்றைக்கும் இதுதான் கன்ஃபார்ம், எந்த ஒரு மாற்றமே இல்லையாமா. இனிமேல் எப்பவும் இயேசுதான் பிரதான ஆசாரியன், அதுக்கு எந்த ஒரு மாற்றமே இல்ல. இதான் சங்கீத வசனத்துல இருந்து என்ன பண்ணா கோட் பண்ணி அங்க பேசுவார் அப்போஸ் நாயகம் பவுல். இப்ப நீங்க பாரு ஆசிரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா அவருக்கு, இந்த வசம் விளக்கம் கொடுக்கணுமா தேவையில்லை அப்படி.
அவ்வளவு
உடன்படிக்கை பத்தி பேசுறா, என்ன உடன்படிக்கை அடுத்த வாரம் பாக்கலாம். இப்ப படி,
அவர்கள்
அன்றியுமா அந்த பக்கம் ஒரு பக்கத்துல
அவர்கள் மரணத்தின்
நிமித்தம் நிலைத்திருக்க
கூடாதவர்கள்
சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சலைகள் புரிதல் சொல்லுங்க, என்ன புரியுது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரியுது பவுலிங் என்ன பேசுறா சொல்லுங்க. அன்றியும் சொல்லுங்க,
சரி
சரி அந்த அசுரம் அந்த அந்த ஒரு வசனத்துக்கு மாத்திரம் வழக்கு சொல்லுங்க.
ஒரு ஆசாரியர்
மனுஷன்
பின்பு
ஆசாரியர்
அநேகர்
ஆசாரியர் சிம்பிளாக அவ்வளவுதான் விஷயம் வருஷம் என்னன்னா ஒரு ஆள் இறந்துக்கிட்டா சார், அந்த காலேஜ் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா ஸ்கூல் மெயின் அங்க வந்து ஹெட் மாஸ்டர் ஒரு போர்டு வச்சிருப்பான், இல்ல கரஸ்பாண்டன்ட் போர்டு வச்சிருப்பான், அது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேம் லிஸ்ட் பாத்துருக்கீங்களா, இவர் இந்த வருஷம் இந்த வருஷம் உனக்கு வேலை பார்த்தாரு அப்படின்னு நேம் லிஸ்ட் போட்டு கடைசியில் நம்பர் மட்டும் போட்டுருப்பாங்க, பிளாங்க் விட்டுருப்பாங்க, எழுதி இவர் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காரு இந்த வருஷம் முடிப்பான். அது பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரதான ஆசாரியர்கள் லிஸ்ட் போல வைங்க, ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அப்படியே வருமா. ஏன் என்ன காரணம், ஒரே காரணம் என்னன்னா எல்லாம் மறைச்சு மறைச்சிருவான். அப்ப ஆனா பாருங்க, உண்மையை சலான விஷயமே கிடையாது. ஒரு ஆசாரி பிரதான ஆசாரியின் மறைக்கிறது இல்ல, அது மறுச்ச உடனே அந்த சமயத்துல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் பெரிய துக்கம். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏன்னா எங்களுக்காக தான் இவரு வந்து தேவன்கிட்ட போயிட்டு கடிந்து பேசுவாரு, சரிங்களா, எங்க சாய்பா தேவன்கிட்ட போவாரு, இவரே போயிட்டாரு நாங்களா எங்க அப்படி ரொம்ப துக்கத்துல போயிடுவாங்க. அதனாலதான் பாருங்க பிரதான ஆசாரியன் ரொம்ப கனம் பண்ணுவாங்க, யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. அவர் ரோட்டில் வந்து போனாரு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பான். இயேசு கிறிஸ்து காலத்துல பாத்துருக்கீங்களா, அவன் பண்ணுவான். ஒரு சமயத்துல அப்போஸ் நாயகம் பவுல் என்ன பண்ணுவா தெரியுங்களா, பிரதான ஆசிரியர்கிட்ட ரொம்ப கோபம் பேசிட்டு இருப்பார், ஆனா அவர் பேசுறது யாருக்கு பவுலுக்கு தெரியாது. உடனே பார்த்துட்டு ஒவ்வொங்கி எப்ப பிரதான ஆசிரியர் இப்படியா நீ வெயிற அப்படி சொன்னோட பவுலுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். இது வந்து பிரதான ஆசிரியர் அவரு அதோட சாரி 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 மனுஷன் பைபிள் என்னன்னா ஒரு ஜனத்தின் அதிபதி என்ன பண்ணுவார், தீவு சொல்லக்கூடாது வசனத்துக்கு நான் மீட்ட மனுஷோங்க அப்படி சொல்லி டக்கு ஹம்பிள் ஆயிடுவார். அப்ப பிரதான ஆசாரியோட வேலை அப்படிப்பட்ட ஒரு மிக கனமான வேலை, ரொம்ப ரெஸ்பெக்ட். ஆனா அது கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான், ஏன்னா இறந்துடுவான். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஆசாரியோட லிஸ்ட் பார்த்தா லிஸ்ட் நிறைய வரும். ஆனா இது ஒரு பக்கம் ஆன் தி ஒன் ஹேண்ட், ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு, அது ஒரே பேரு, அது எந்த அது பேர் என்ன வருஷத்துக்கு முடிவே அது வருஷம் கூட போட்டுக்க மாட்டாங்க அப்படி ஒருப்பட்ட விஷயமா. அது யாரு பேரு பாத்தீங்கன்னா இயேசுன்னு போடுது.
என்றென்றைக்கும்
நிலைத்திருக்கிற நித்திய பிரதான ஆசாரி என்ற பாயிண்டிங் வந்து 24 வசனத்துல என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து அவர் முடிக்கிறார். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் ஓவர், என்ன பாட்டு ரெண்டாவது பாட்டு ஓவர், நித்திய பிரதான ஆசாரி. இப்ப மூணாவது பாட்டு என்ன திரைக்குள்ளே போயிருக்கிறாரு, எதுக்காக நமக்காக, ஏன் நமக்காக அதான் பார்க்க போறோம். அங்க போயிட்டு என்ன பண்றாரு, நமக்காக போய் என்ன பண்றாரு, என்ன பண்ண நினைக்கிறீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிடாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு, அதான் சொல்ல வர நமக்காக நாங்க சொல்லிட்டு எதுக்கு நமக்காக பாருங்க 25 வந்து பாருங்க.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்
தமது மூலமாய் தேவன்கிட்ட சேரவங்களுக்காக என்ன பண்ணிட்டு வேண்டுதல் பண்றாராம், என்ன வேண்டுதல் பண்ணுவார் இல்லையா, அதையோ ஒன்னு படிக்கவும் இல்லையா, ஒன்னு வேண்டாம் அதிகாரமா. ஆமா, நமக்கு எல்லா பாவங்களுக்காக போயிட்டு நமக்காக போய் என்ன பண்றாராம், தேவன்கிட்ட போயிட்டு தெரிஞ்சு பேசி அட்வொகேட் வேலை பண்றாராம் இல்லையா. சோ ஒருத்தர் சார்பா நின்று பேசுற, அப்போ இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காரு, அது யாருக்காகனா தன்னிடத்தில் தேடுகிறவர் அமெரிக்கோ தமது மூலமா சபை மற்றும் தொழில் கூடத்தை குறிக்குமா, தொழில் கூடத்தை குறிக்குமா, சபைமா இல்லைங்க, ரெண்டு பேரையும் குறிக்கும். சபையா இருக்கு தேவன் இயேசு மூலமா போகும்போது அங்க என்ன கிடைக்குதுன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனா அவரு பரிந்து பேசுகிற வேலை பண்ணிருக்கிறாரு இல்லையா. அவரு அவர்களை முற்ற முடிய ரச்சிக்க வல்லவருமா இருக்க, முற்ற முடிய அந்த வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன வந்திருக்கும்னா, ஆங்கில வார்த்தை என்ன வந்திருக்கும்னா, ரெண்டு வார்த்தை, ஒண்ணு என்னன்னா கம்ப்ளீட், கம்ப்ளீட் அந்த ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை. கிரீக்ல இருந்து மொழிபெயர்த்தோம்னா இன்னொரு வார்த்தை கொடுக்கறாங்க, கிரீக்ல இருந்து கொடுக்கும் போது போறவர் கம்ப்ளீட் என்ற வார்த்தை நீங்க போட்டு படிச்சீங்க அப்படின்னா அவர் எப்பொழுதும் உயிரோ இருக்கிற ஆகையால் அவர்களை முழுமையாக ரட்சிக்க வல்லவராக. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையில எந்த வார்த்தை போடலாம்? ரெண்டுமே பண்ணலாம். இதுல அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான ஒரு பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிறோம். ஆனா அந்த பிரதான ஆசாரியன் மாம்சத்தின்படி வரக்கூடிய பிரதான ஆசாரியன் பார்த்தீங்கன்னா அவர் கூட பரிந்து பேசுவார். ஆனா அது கூட எப்படி பேசுவாங்க? தன்னுடைய பலவீனத்து நிமித்தமா அவர் கூட பாவியாக இருக்கிறது நிமித்தமா என்ன பண்றாரு போயிட்டு? ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாதாமா? அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியாக பாருங்க. 26 பரிசுத்தரும்
குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்ற.
ஆமா, அப்போ நமக்கு பாவியான பிரதான ஆசாரியன் கிடையாதாமா? பரிசுத்தமான பிரதான ஆசாரி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நிறைய கிளாஸ் பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இது மாத்திரம் ஓவர். இப்போ நீங்க 27 வசனம் படி.
அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை.
என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பிரதான ஆசாரியை போல முன்பு சொந்த பாவங்கள் அப்படின்னா ஜனங்களுடைய பாவம். இதை பத்தி பேசுறா தெரியுங்களா? இதை பத்தி பேசுறாருங்க. அதான் இது என்ன, எதை பத்தி பேசிட்டு பாவ நிவாரண பாவ நிவாரணால காலை பலி யாருக்காக பண்ணணும்? தனக்காகவும் தன் வீட்டாருக்காக என்ன பண்ணும்? பலி செலுத்த. அதே தனக்காகவும் தன் வீட்டாருக்கு அர்த்தம் தெரியுங்களா? அது ஏன் தெரியல? ஆக்சுவலி இவர் பண்ண பாவத்துக்கு யாருதான் பலி செலுத்த, யாருதான் பலி கொடுக்கணும்? ஆளும் பாவம் பண்ணவர் வெயின். யாருதான் பலி செலுத்தணும்? ஆளும் ஜனங்கள் பாவம் பண்ண என்ன பண்ண தெரியல? ஜனங்கள் என்ன பண்ணும்? வரிசை நீக்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அப்படியே நியாயம் இல்லையா? ஆனா இதே என்ன பண்ணாருன்னா, வேண்டாம், அதுதான் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பிரதிநிதியா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேலையில பண்ணுங்க. ஒரு காலை அதான் பாருங்க, காலை வரும் ஆரோனியம் ஆரோனம் மற்றும் குமார் என்ன பண்ணுவாங்க? நாலு குமார் கையெழுந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எங்கள் சார்பா இந்த காலை நாங்க என்ன பண்றோம் பாருங்க. இப்படியே கொடுத்துருந்தா சாப்போ இப்படியே பேர் கொடுத்திருந்தாரு. ஆனா தனக்காகவும் தன் சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனமுறை பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டுவதில்லை. தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பு. பலிகளை இட வேண்டுவதில்லை, அப்படிதான் தன்மையில வரணும். பலிகள் என்ன? காலை சிதான் அந்த அர்த்தம். அப்ப நீங்க சொல்லுங்க, எந்த இதை பத்தி பேசிருக்கா தெரியுங்களா? இதை பத்தி பேசிருக்கிறாருன்னா பாவ நிர்வாக நாள் பத்தி பேசிருக்கா? ஒண்ணு காலை பலி, வெள்ளாட்டு கடா பலி. இப்படி செய்யணும் அவசியம் இல்ல. ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராமா? தனித்தனியா செய்யாம ஒரே பண்ணாமா? எப்படி இது? இந்த வசனம் ரேன்சம் பாயிண்டா வேற சின்ன ஆஃபரிங் பாயிண்ட், அதாவது ரேன்சமா ஈடு பலியா இல்ல பாவ நிவாரண பலியா? இந்த வசனம் இதை பத்தி பேசுது. பாவ நிவாரண பலி, ஈடுபலி பத்தி பேசுறேன். ஈடுபலி கொள்கலா, இது எதை பத்தி பேசுதுன்னா இயேசு கிறிஸ்து தம்ம ஆஃபர். ஆஃபர்னா என்ன அர்த்தம்? ஆஃபர்னா ஆமா, அது தமிழ்ல பாவ நிவாரண இங்கிலீஷ் சொல்லுவாங்க சின் ஆஃபரிங், சின் ஆஃபரிங். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு எப்படி செஞ்சு முடிச்சாரு தெரியுங்களா? முதல்ல தம்முடைய ஞானஸ்தானத்துல தன்னை ஆஃபர் பண்ணார் இல்ல, தன்னை ஆஃபரிங் பண்ணார். பரிசுத்தாவி அபிஷேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே காலத்தை எப்படி பண்ணார்னா பெண்டிகோஸ்தினால் இல்ல பெண்டகோஸ்தே நாளில தன்னுடைய சபை என்ன பண்ணார்னா ஆஃபர் ஆஃபர் பண்ணார். ஆனா எல்லாமே எப்படின்னா ஒரே முறை இல்ல, எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டுச்சோ பரிசுத்தாவின் அபிஷேகம், அதே தான் யாருக்கு போகுது? இப்போ சபைக்கு போகுது. இது இயேசு கிறிஸ்து தனியாகவும் சபைக்கு தனியாகவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பயில பயில தேவ பொருஸ்தாய் வந்து இறங்கி பார்த்தீங்களா? அப்புறம் யாருக்கு போயிருப்போம்? ஒட்டுமொத்த சபைக்குமே போகுது. அப்ப சின்ன பத்தி அங்க பேசிருக்காரு, ரேன்சம் கிடையாது. இதை டவுட் தரலாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரே நேரம் செய்து முடித்தால் இந்த ரெண்டு பலிகளை எப்படின்னா ஒன்னு ஞானஸ்தரம் இன்னொன்னு பெண்டிகாஸ்ட். இப்போ 28 வசனம் படிச்சு முடியும்.
நியாயப்பிரமாணமானது பிரதான
ஆசிரியராக ஏற்படுத்தி விளக்கம் கொடுக்கணும் தேவையில்லை இல்லைங்களா?
நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய
மறு இங்க கூட ஒரு ஒரு டவுட் பேசிட்டு சில விஷயம் வசனம் படிக்கும் போது நமக்கு என்ன வருதுனா மறைச்சு பேசுறாங்க, ஒரு காரியத்தை மறைச்சு பேசுறாரு. அங்க என்ன பேசுறாரு, என்ன நோய் அறிவிப்பதோ அப்படிங்களா? அப்ப இங்க பேசுறாரு, பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ. அப்ப எதை பத்தி பேசிட்டு வராரு இது? நமக்கு என்ன தெளிவா தெரியல, ஏன் தெரியலனா எட்டாம் அதிகாரம் படிச்சதை நமக்கு என்ன முடியும் தெரிஞ்சுக்க முடியும். எட்டாம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அப்போ வசனம் படிச்சு முடிச்சிருக்க உண்டான
ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றைக்கும்
அதிகாரத்துக்குள்ள அடுத்த வாரம் எட்டாம் அதிகாரத்துக்குள்ள கடந்து போக போறோம். அடுத்த அதிகாரத்துல எதை பத்தி பேசுறது தெரியுங்களா? எதாவது தெரியுங்களா? வரிப்பதோ வசனமோ எதை பத்தி பேசுறது தெரியுங்களா? எதை பத்தி பேசிட்டீங்களா? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமான உடன்படிக்கை, அதனால எந்த ஒரு கோரணமும் இல்லையாம. ஆனா இன்னொரு உடன்படிக்கை வரப்போகுது, அது பேர் தெரியுங்களா? புதிய உடன்படிக்கை. அது வரப்போதாமா? அதுலதான் எல்லா விஷயமும் நியாயப்பிரமாணம் புதிய உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கை பல உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரெண்டு உடன்படிக்கை இருக்கு. இப்ப கேள்வி நான் கேள்வியை மாத்திர வைக்கிறேன், நீங்க அடுத்த வாரம் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க.
மாசத்துக்கு கிருபை செய்வாராக. ஆமா.